உள்ளமடும் குடத்தில் ஊக்கமடும் தர நிறுவி உறுதியாக தள்ளறி அன்படும் தொடர்பு தருகன் பாச கண்டவனை பசுபோத கவலமடு கடித்துண்டு கருணையிலும் வெள்ளமதம் பொழி சித்தி வழத்தில் நினைத்து ஒருமனை கழித்திருப்பான். பூழிய கோன்கள் பொழித்து புகழியர் கோன்கடல் போற்றி ஆழி மிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி வாழி திருநாவலூர் வந்தொன்றன் பதம் போற்றி உடிமணி திருவாத உடல் திருத்தாள் தொல்லையிலும் இரவி சூழும் தலை நீக்கி அல்லலருக்கு ஆனந்தம் ஆக்கியதை எல்லை வருவா நெறியடிக்கும் வாதவோர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கக்கூடிய அடியார்த்தூர் குட்டப்பாங்களுடைய பொன்னார்த்தருடைய அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழாவானது பகவான் ஸ்ரீ ஒடுக்கத்துசாமியுடைய திருமணத்திலே 54வது ஆண்டு மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற இவ்வழையிலே திருவம்பாவையிலே இன்றைய தினம் 10வது திருப்பாடலை சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்றது. நேற்றைய தினம் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்க்கும் அப்பெற்றியனே என்பதாக மணிவாசக பெருமான் இறைவனுடைய தொடர்பு இந்த ஆன்மாவிற்கு என்று வந்தது என்பதை மிக அற்புதமாக காட்டும் இடமாக அமைந்தது. இறைவனுக்கும் ஆன்மாவிற்கும் இரண்டிற்கும் இடைக்கக்கூடிய அந்த தொடர்பு இன்று நேற்று வந்த தொடர்பு அல்ல. எப்பொழுது இந்த ஆன்மா இருக்கின்றதோ அப்பொழுதே இந்த இறைவன் என்ற உண்டு, இறைவன் எப்பொழுது உண்டோ அப்பொழுது ஆன்மா உண்டு. ஆக இரண்டும் பழமை என்கின்ற நிலையிலே பழமை என்பது உறவு என்று இங்கே பொருள் கொள்ள வேண்டும். பழமை என்கின்ற அந்த உறவினை மணிவாசக பெருமான் திருவாசகத்தை தொடங்குகின்ற பொழுது அதை கொண்டுதான் தொடங்குகின்ற சிவபுராணம் என்று சொல்லக்கூடிய இந்த சிவபுராணம் என்பதனுடைய உத்தழைப்பு மிக அற்புதமாக ஒன்று வைத்திருப்பார். திருப்பெருந்துறை புராணத்திலே திருவாசக 51 பதிகங்களுக்கும் அதனுடைய சாரம் என்ன என்பதை காட்டுகின்ற திருப்பாடல்கள் மொத்தம் 24 திருப்பாடல்கள். சுந்தரலிங்க முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அருளாளர் திருப்பெருந்துறை புராணம் என்பதிலே ஒவ்வொரு பதிகம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிகத்தினுடைய உட்கருத்து எதை சொல்ல வருகின்றது என்பதை காட்டுவதற்கு 24 திருப்பாடல்கள் அமைத்தன. ஒவ்வொரு பதிகத்திலேயும் இருக்கக்கூடிய சாரமான கருத்தினை எடுத்துச் சொல்லுகின்ற சூத்திர வடிவாக அகஸ்திய மாமுனிவர் என்று சொல்லக்கூடிய அகஸ்திய சூத்திரம் என்பதாக அமைத்து ஒவ்வொரு திருவாசக பதிகத்திற்கு மேலாக ஒவ்வொரு சூத்திர கருத்து அதனுடைய சாரம் என்பதாக அமைத்துக் கொடுக்கும். இதெல்லாம் திருவாசகத்தை பற்றி திருவாசகத்தை உணர்ந்து போற்றிய சான்றோர்கள் கொடுத்த ஒரு பிழிவு, அத்தனையும் பிழிந்து கொடுத்து ஒரு ஜிஸ்ட் என்பதாக சொல்வார்கள். புத்தகம் முழுக்க படித்துவிட்டு இந்த புத்தகத்திலே என்ன செய்தி இருக்கிறது என்பதை ஒருவரிடத்திலே கேட்கின்ற பொழுது அவர் இந்த புத்தகத்திலே இந்த செய்தி இருக்கிறது என்பதை சுருக்கமாகவும் விளக்கமாகவும் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் தருகின்ற ஒரு ஃபீட்பேக் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த புத்தகத்தை பற்றி என்ன உங்களுக்கு தோன்றியது என்பதாக ஒவ்வொருவருக்கும் பொதுவான நிலையிலே அமைந்த நிலை எது என்பதை காட்டும் முகமாக திருவாசக உண்மை என்பதாக 24 பாடல்களும் சூத்திர வடிவாக அமைந்திருக்கக்கூடிய சூத்திர கருத்துக்கள் அகத்திய சூத்திரம் என்பதாக அமைந்திருக்கும். நீங்க திருவாசகத்தை இதுவரையில நீங்க விட்டிருந்தீங்கன்னு சொன்னா இனிமே திருவாசகத்தை படிக்கின்ற பொழுது மேலே இருக்கக்கூடிய அந்த சூத்திர கருத்தையும் நீங்கள் பார்த்து படித்து பிறகு பதிகத்துக்குள்ளவர். இப்ப திருவம்பாவை என்று சொல்லக்கூடிய திருவம்பாவையினுடைய சூத்திர கருத்தாக அமைந்திருப்பது எது? மேல என்ன போட்டிருக்காங்க? சக்தியை வேந்ததுன்னு இருக்கும் இல்லையா? இதுவரையிலும் அந்த மேலே இருக்கக்கூடிய சூத்திரத்தை நாம் விட்டு சென்றிருந்தா இனிமே அந்த சூத்திரத்தை படித்து விட்டு உள்ள போகணும். திருவம்பாவைக்கு மேல என்ன இருக்கு? சக்தியை வியந்தது. ஒவ்வொரு திருப்பாடலிலேயும் இறைவனுடைய அந்த சக்தியை வியக்கும் அந்த நிலைதான். அந்த சக்தியாகிய அந்த திருவருளினுடைய திருவடியை தொழுது மணிவாசக பெருமான் என்னை இப்படி இந்த உலகத்திலே எல்லா வகையான இன்பங்களையும் அனுபவித்து இதிலே துவர்ப்பு ஏற்பட்டு வேண்டாம், இதுவெல்லாம் இன்பம் அல்ல, பெருமானே உன்னுடைய திருவடியே பேரின்பமாக விளங்கும் என்கின்ற பக்குவத்தை எனக்கு கொடுத்த அந்த திருவடியே அந்த சக்தியை ஒவ்வொரு பாடலிலேயும் வியந்து போற்றி அமைக்கின்ற திருப்பாடல் தான் திருவம்பாவை. திருவம்பாவை என்பதாக சொல்லி பேரித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய் வளை தன் என்பதாக சொல்வார். அந்த பேதித்து வளர்த்து நம்மை பேதித்து வளர்த்த அந்த பெய்வடையாக இருக்கக்கூடிய அந்த சக்தி, அவள் செய்கின்ற அந்த மிகப்பெரிய அந்த காரியம், திருவருளினுடைய அந்த தன்மையை ஒவ்வொரு திருப்பாடலிலேயும் குறிப்பிட்டு மணிவாசக பெருமான் காட்டியிருக்கிறார் என்பதை உணர்ந்த சான்றோர்கள் இதற்கு சக்தியை வியந்தது என்பதாக தலைப்பார். அதே போல சிவபுராணம் என்று சொல்லக்கூடிய இந்த சிவபுராணத்தை பற்றி திருப்பெருந்து நீங்க 54 பதிகம் அந்த திருவாசக உண்மையில 51 பதிகத்துல 24 பாடல்கள். அப்போ ஒரு பதிகத்துக்கு ஒரு பாட்டு இல்லைன்னு நினைவாயிடுச்சு. ஒரு பதிகத்துக்கு ஒரு பாட்டு அவர் கொடுக்கலன்றது ஆயிடுச்சு. ஏன்னா 51 பதிகத்தை 24 பாடல்ல சொல்லிட்டாரு. ஆனா அதுல ஒன்று பண்ணிருக்கிற சிவபுராணத்துக்கு மட்டும் ஒரு திருப்பாடல் அதுல ஒதுக்கி இருக்கு. மித்ததுக்கெல்லாம் கம்பைன் பண்ணிட்டாரு. ரெண்டு ரெண்டு பதிகம், மூணு பதிகம், இது எது சொல்லி திருவம்பாவை திரு அம்மானை எல்லாவற்றையும் இணைத்து திருவம்பாவை சொல்லுவது இது, திரு அம்மானை சொல்வது இதுன்னு ஒரு பாட்டில் சொல்லிடுவார். ஆனா சிவபுராணத்தை பற்றிய சிவபுராண கருத்தை சொல்ல வந்த அந்த திருப்பெருந்துறை புராணம் மிக அற்புதமான ஒரு கருத்தை சொல்லுகின்றது. தேசுரு மாணிக்கம் என சிறந்த திருவாசகத்தில், தேசுரு மாணிக்கம் என சிறந்த திருவாசகத்தில் பேசு திருச்சிவபுராணத்து அகவல் பெருமை சொலில், பேசு சிறு சிவபுராணத்து அகவல் பெருமை சொலில், ஈசர் தமக்கு இயல்பான திருநாமம் முதல் எவையும் மாசரவே வாழ்க என வாழ்த்துகின்ற அருட்குறிப்பாம். இப்படி சொல்றார் பாரு. சிவபுராணத்துக்கு அவர் சொல்லுகின்ற தலைப்பு சிவபுராணம்னு அவருக்கு சொல்ல முடியல. ஏன்னா அந்த சிவபுராணத்தினுடைய அந்த ஆழமும் அந்த சிவபுராணத்தினுடைய தன்மையும் உணர்ந்த அவர் சொல்றார், தேசுரு மாணிக்கம் என சிறந்த திருவாசகத்தில் பேசு சிவபுராணத்தின் இல்ல திருச்சிவபுராணம். இவர் எப்படி ஒரு தலைப்பு கொடுக்கிறார் பாருங்க. இதுவரையிலும் சிவபுராணம் சிவபுராணம் என்பதாக எண்ணிக்கொண்டிருந்த அந்த நிலையிலே இங்கே அவர் சொல்லுகின்ற பொழுது திருச்சிவபுராணம்ன்ற இப்ப சிவபுராணத்தினுடைய சிறப்பு பாருங்க. சிவபுராணம்னு சொல்லல, அவரு திரு என்ற அடைமொழியை சேர்த்து திரு சிவ புராணம் என்பதாக காட்டுறார். இந்த சிவபுராணத்துல அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சூத்திர கருத்து என்ன இருக்கு? சிவபுராணத்துக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய சூத்திர கருத்து, அதாவது திரண்ட கருத்தாக என்ன வச்சிருக்கிறாங்க? இப்ப திருவம்பாவைக்கு சக்தியை வியந்தது, சிவபுராணத்துக்கு அனாதி முறைமையான பழமை. இதுதாங்க சிவபுராணம், இதுதான் திருவாசகம். அனாதி முறையான பழமை என்பதாக காட்டுகின்ற அந்த பழமை என்கின்ற நிலை, இறைவனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, இறைவனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது பழமை என்ற உறவினை உடையது. ஆகவே பழமை என்பது பழைய காலத்தின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய பழமை அல்ல. நீங்க பழமை என்பதாக சொன்னவுடன் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ரொம்ப பழைய ஆளுங்க இவருன்னு சொன்னா ரொம்ப பழைய ஆளுல என்ன அர்த்தம்? ரொம்ப வயசானவரு. வயதின் அடிப்படையிலே பழமையை சொல்லும், காலத்தின் அடிப்படையிலே பழமையை சொல்லும். ரொம்ப பழங்காலத்து கோயில்னு சொல்லுவாங்க. இப்ப பழங்காலத்து பழம் என்று சொல்லக்கூடிய நிலை பழமைன்றது அங்க என்ன? காலத்தின் அடிப்படை 200-300 ஆண்டுகள், 400 ஆண்டுகள், 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ற நிலையில வரக்கூடிய பழமை என்பது காலத்தின் அடிப்படை, காலத்தை கடந்த நிலையிலே இருக்கக்கூடிய பழமை இது. அதனாலதான் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னையே புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியன். ஆக பழமை என்பது இங்கே காலத்தை குறிப்பது அல்ல, பழமை என்பதற்கு நேரடியான பொருள் உறவு என்று பொருள். ஆக இறைவனுக்கும் சிவத்திற்கும் சிவத்திற்கும் ஆன்மாவிற்கும் இருக்கக்கூடிய அந்த உறவிற்கு பழமைன்னு பேர். அந்த பழமை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் கிழமையை கிழ்த்திடா நட்பு. அப்படி உரிமை என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த ஆன்மாவும் சிவமும் இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று எப்பொழுதும் உடனாகவே இந்த ஆன்மாவோடு இருந்து இருக்கக்கூடிய அந்த நட்பிற்கு பழமைன்னு பேர். இறைவனும் அந்த ஆன்மாவும் இருந்த அந்த நட்பு பழமை என்ற உறவினை கொண்டது. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வனை. அப்ப சிவன் என்பதாக சொல்லுவார், அவன் என்பதாக சொல்லுவார். அவன் என்கின்ற நிலையிலே இருந்தது இப்பொழுது சிவம் என்கின்ற நிலைக்கு இறங்கி வந்திருக்கின்றது. அப்படி எனக்கும் சிவத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவு என்பது பழமை என்ற உறவு, அந்த அனாதி என்ற நிலை. அந்தமும் ஆதியும் இல்லாதது அனாதி. அனாதி முறைமையான பழமை என்ற அந்த பழமையை காட்டுவது சிவபுராணம். சிவபுராணம் முழுவதும் எனக்கும் சிவத்திற்கும் இடையிலே இருந்த அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு, அந்த உறவினை அடிப்படையாக கொண்டு அமைந்த அந்த சிவபுராணத்தினை சொல்லுகின்ற நம்முடைய சான்றோர்கள் அதற்கு அனாதி முறைமையான பழமை என்பதாக காட்டிய அந்த சிறப்பு நேற்றைய தினம் அந்த திருப்பாடலிலே முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் என்பதாக காட்டினார். இதை திரு அம்மானை என்று சொல்லக்கூடிய பதிகத்திலே 19வது திருப்பாடலிலே முன்னையும் பின்னையும் இணைத்து காட்டுவார். அற்புதமாக என்ன, எதற்கு முன்னானவன் எதற்கு பின்னானவன் என்பதாக காட்டுகின்ற ஒரு சிறப்பான ஒரு குறிப்பையும் திரு அம்மானை 8வது பதிகத்திலே 19வது திருப்பாடல் நாம் பாடுவோம்.
திருவாசகத்தை 8வது திருமுறையாக தொகுத்தார்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா 8வதாக அது தானாக போய்
சேர்ந்தது என்பதாக அமைப்பதுதான் சிறப்பு. ஏன் எட்டாவது திருமுறையாக அது சேர்ந்திருக்கிறது என்பதாக சொன்னால், திருக்குறளுக்கும் திருவாசகத்திற்கும் நாம் நேற்றைய தினமே பார்த்தோம். ஒரு யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய ஒரு சான்றோர் ஒரு குறிப்பு சொல்லி இருக்கிறார். அதாவது யாழ்ப்பாணத்திலே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் என்பதாக சொன்னால் அவர்களை மாறி தமிழ் அந்த படித்து தேர்ச்சி பெறுதல் என்பது இவ்வளவு சிறப்பாக அந்த முறையாக பயிலக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் திருக்குறள் என்று சொல்லக்கூடிய திருக்குறளுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்து திருக்குறளை முழுவதுமாக கற்றவர்கள் அவர். எதுவாக இருந்தாலும் முதல்ல திருக்குறளை படிச்சுட்டு திருக்குறளை ஆழமாக படித்து அதன் பிறகு மற்ற நூல்களுக்கு உள்ளே செல்லக்கூடிய ஒரு அற்புத நிலை. வள்ளல் பெருமான் கூட வகுப்புகள் அமைக்கின்ற பொழுது திருக்குறள் வகுப்பு என்பதாக சொல்லி வள்ளல் பெருமான் வகுப்பு அமைச்சார். தன்னுடைய தொழுவூர் வேலாயுத முதலியாரிடத்திலே சொல்லி திருக்குறள் வகுப்பு நடத்த வேண்டும், திருக்குறள் வகுப்பு என்பதாக அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அவர் சொல்லுவார், ஒருவன் தமிழ் முழுவதும் தன்னுடைய வாழ்நாளிலே தமிழ் முழுவதும் கற்க வேண்டும் என்பதாக ஒருவன் எண்ணுகின்றான் என்பதாக சொன்னால், யார் ஒருவர் திருக்குறள் முழுவதும் கற்றவர்களோ அவர்கள் தமிழ் முழுவதும் கற்றவர்கள் என்பதாக சொன்னார். தமிழ் என்பது கடல், தமிழிலே இருக்கக்கூடிய அந்த நிலை, தமிழிலே ஒவ்வொன்றையும் படித்து கரை தேர வேண்டும். தொல்காப்பிய சூத்திரத்திலே இருந்து எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது தமிழ் என்பது ஒரு கடல், ஆனா தமிழ் முழுவதும் என்னுடைய வாழ்நாளுக்குள்ளே ஒருவர் நான் படித்து விட வேண்டும் என்பதாக முயற்சியோடு ஒருத்தர் வந்தார் சொன்னார், அவருக்கு நீங்க பல நூல்களை காட்டி அவரை செலுத்த வேண்டாம், திருக்குறள் ஒரு நூல் தமிழ் முழுவதும் கற்றதற்கு சமம் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்ததா ஒரு குறிப்பு சொன்னார் பாருங்க, அதுதான் சிறப்பு. தமிழ் முழுவதும் கற்க வேண்டும் என்பதாக சொன்னால் நீங்கள் திருக்குறளை கற்றால் தமிழ் முழுவதும் கற்றதற்கு சமம். ஒருவன் சைவம் முழுவதும் கற்க வேண்டும் என்பதாக ஒருவர் வந்தால் சைவத்திலே இருக்கக்கூடிய நூல்களுக்கு எண்ணிக்கைக்கு எண்ணிலடங்கா சொத்தினை உடையது இந்த சைவம். ஒரு நூலை எடுத்து அந்த நூலிலே சென்று உள்ளே வருவதற்கு உள்ளதாகவே அவருடைய வாழ்நாள் முழிந்து விடுகிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சைவத்தை முழுவதுமாக நான் கற்க வேண்டும், அதற்கு எனக்கு ஒரு நூல் சொல்லுங்கள் என்பதாக சொன்னால் சைவம் முழுவதும் கற்பதற்கு ஒரு நூல் திருவாசகம் என்பதாக கண்டு, தமிழ் முழுவதும் கற்க வேண்டும் என்பதாக சொன்னால் அது திருக்குறள், சைவம் முழுவதும் கற்க வேண்டும் என்பதாக சொன்னால் அதற்கு ஒரு நூல் திருவாசகம். ஆக திருக்குறள் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்குறள்ல எட்டாவது அதிகாரம் அன்புடைமை என்ற அன்புடைமையை பற்றி பேசுவது. திருக்குறள் எட்டாவது அதிகாரம் என்ன? அன்பு உடைமை. அன்பை பற்றி பேசுகின்ற எட்டாவது அதிகாரமாக விளங்கக்கூடியது திருக்குறள்ல அன்புடைமை. ஆகவே திருவாசகம் அன்பை பற்றியே பேசுகின்றது. ஆகையினாலே திருவாசகம் எட்டாம் திருமுறையாக போய் அமைந்தது. எட்டாம் திருமுறை என்பது எவ்வளவு இயல்பாக திருக்குறளோடு அமைந்திருக்கிறது. அங்கு எட்டு அன்புடைமை, இங்கு எட்டு முழுவதுமே அன்புடைமை தான். இந்த எட்டு அன்பை பற்றி பேசுகின்ற எட்டு. ஆக இந்த எட்டிலே ரொம்ப அற்புதமாக மணிவாசக பெருமான் இறைவனுடைய அந்த தன்மையை, இறைவன் எப்படிப்பட்டவன், இறைவனுடைய தன்மை எப்படிப்பட்டது, இறைவனுடைய இலக்கணம் எப்படிப்பட்டது என்பதை யாரும் சொல்லாத அளவிலே வியந்து காட்டுகின்ற திருப்பாடல் பத்தாவது திருப்பாடல். இந்த பத்தாவது திருப்பாடல் மணிவாசக பெருமான் ஒரு ஜேர்னி, ஒரு அற்புதமான ஒரு பயணத்திற்கு நம்மை அழைத்து செல்வார். வெரி குட், வெரி குட், வெரி குட். பாருங்க எவ்வளவு எட்டுக்கு ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இருப்பார். அன்புடைமை எட்டு என்ற அந்த பொருத்தம் எவ்வளவு சிறப்பாக அமைஞ்சிருக்கும். இந்த பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அற்புதமான ஒரு ஜேர்னி. நீங்க திருவம்பாவை என்பதை வேறாக இருந்து படிக்காமல் திருவம்பாவையோடு இயைந்து படிக்கணும். திருவம்பாவையும் நானும் வேறு அல்ல. அப்படி உள்ளே செல்லுகின்ற பொழுது கொஞ்சம் ஒரு முறை படித்தால் பத்தாது. திருவம்பாவை பாட்ட ஒரு பாட்டை கட 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 கடன் ஒப்பிச்சிட்டு இருபது பாட்டு முடிஞ்சிருச்சு பொங்கல் ரெடியான்னு பாடக்கூடாது. இருபது பாடல்கள் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டுன்னு நம்ம சான்றோர்கள் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஏன் ஒரு பாட்டுன்னு சொன்னா அந்த ஒரு பாடலை எப்படி மாடு தின்றுவிட்டு அசை போடுகின்றதோ அத போல அசை போடுதல் வேண்டும் உள்ளத்தில்.
இந்த ஒரு பாட்டு அன்றைக்கு முழுவதும் ஓடி 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 உள்ளுக்குள்ளே அசை போட்டுக்கொண்டே இருக்கவும். இன்றைய அசை போடுகின்ற பாடல் எதுனா இந்த 10வது பாடல், பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். இந்த பாட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பெருமான் எவ்வளவு அற்புதமான ஒரு ஜேர்னா, கீழேந்து மேல கொண்டு போவார், மேலேந்து பெருமானுடைய கீழே கொண்டு வருவார். பாதாதி கேசம் என்பதாக சொல்லுவார்கள் வழிபாட்டில். இறைவனை வழிபடுகின்ற பொழுது அவனை இந்த கண்ணை கொடுத்திருக்கக்கூடிய நிலையிலே அவனை முழுமையாக அவனுடைய திரு உருவத்தை கண்டு நாம் வணங்க வேண்டும். அந்த வணக்கத்திற்கு கண்ணார வணங்குதல் என்று பெயர் திருவாசகர். ஏன் உன்னுடைய கண்ணை மூடிடாதேங்கிறார். கண்ணை நன்றாக திறந்து பெருமானை வழிபாடு செய், கண்ணார கும்பிடுதல் என்பது மணிவாசகம் காட்டுகின்ற அற்புதமான அந்த ஒளி நிலை. இறைவனை வணங்குகின்ற அந்த நிலையிலே பெருமானுடைய அந்த திருவுருவத்தை கோலத்தை கண்டு 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 நீ உள்ளத்திலே அதுவாக ஏறிடும். அப்புறம் நீ கண்ணை திறந்திருந்தாலும் உள்ள தெரியும், மூடி இருந்தாலும் உள்ள தெரியும். அப்படி இறைவனுடைய அந்த திருவடியிலே இருந்து திருமுடியினுடைய அந்த சிறப்பினை காட்டுகின்ற அந்த திருப்பாடல் 10வது திருப்பாடல். 10வது திருப்பாடலை மீண்டும் ஒரு முறை நாம் பாடித்தொடங்க.
அப்ப
அப்படி ஒரு பேர் வாங்கணும்னா எவ்வளவு அந்த அன்பு நிலையில மேல இருந்திருக்கும். சாரும் தவம் என்பதாக அந்த அம்மையாரை பற்றி இறைவனே புகழ்ந்து சொல்றார். அப்படி இருக்கக்கூடிய அந்த கோயில் என்று பிணாப்பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய பணிபுரியும் மாந்தரிடத்திலே ஐந்து கேள்விகள் வைக்கிறார்கள். ஏதவன் ஊர், ஏதவன் பேர், ஆர் உற்றார், ஆர் அயலார், ஏது அவனை பாடும் பரிசு. எத்தனை கேள்வி ஆச்சு? எத்தனை? அஞ்சுதானே? நான் மட்டும்தான் தூங்குறேன் நினைச்சேன். நீங்களே எல்லாரும் சேர்ந்து நல்லா பிரிஸ்கா சொல்லுங்க. எத்தனை கேள்வி? சத்தமே வரல. நாலா? எப்படி? அஞ்சாவது கேள்வி, ஏது அவனை பாடும் பரிசு, அதுவும் ஒரு கேள்வி. இங்க ஏதவனை பாடும் பரிசுன்னு கேட்டுட்டு எட்டாவது பாடல்ல சொல்றார், ஏழை பங்காளனையே பாடு. ஏகாரம் அந்த அதற்கு மேலான நிலை இல்லை. ஒருவன் தான் இவனை தவற நீ வேற எவனையும் பாடாது. சிவத்தை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வணங்காதே. சிவம்தான் முழு முதல் ஏழை பங்காளனையே அப்படிங்கிற ஒரு அந்த ஏதாரம் இருப்பது ஒருமைப்படுத்துகின்ற நிலை. அது ஒன்று என்பதாக காட்டு. இது ஒரு தாரக மந்திரம். மணிவாசக பெருமான் அது ஏழை பங்காளனையே பாடேலோரெம்பாவாயின்னு போயிடக்கூடாது. அதுல ஒரு அழுத்தம் அதுல கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஏழை பங்காளனையே பாடு ஏலோரெம்பாவாய், அது தனி. ஏலோரெம்பாவாய் தனி, ஏழை பங்காளனையே பாடு என்பது அது ஒரு தனியான அழுத்தமான ஒரு சொல். அஞ்சு கேள்வி கேட்டதற்கு என்ன பதில் கிடைச்சது அவங்களுக்கு அப்படிங்கறதுதான் இந்த பத்தாவது திருப்பாடல்ல கேட்கிறார். அதற்கு பதில் எங்க வச்சிருக்கிறார்னா மேலேயே சொல்லிட்டாரு. முதல்ல பதில் சொல்லி கேள்வி கேட்கறது மணிவாசக பெருமானுடைய சிறப்பு. பதில் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் பதில் சொல்லுகின்ற நிலை இல்லாமல் பதிலை சொல்லி கேள்வியை அமைத்த நிலை. முதல்ல இறைவனுடைய பெருமையை சொல்லுகின்ற நிலையிலே அவனுடைய பெருமை எப்படிப்பட்டதுன்னா, பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், போதார் குணை முடியும் எல்லா பொருள் முடிவே. இறைவனுடைய அந்த சிறப்பு என்பதாக சொல்லுகின்ற பொழுது இறைவனுடைய திருவடி என்பதாக சொல்லக்கூடிய திருவடியினுடைய சிறப்பு முதல்ல சொல்றார். இரண்டாவது அவனுடைய திருமுடியினுடைய சிறப்பு. இது ரெண்டுத்தையும் அளக்க முடிகின்றதா என்பதாக சொன்னால் அளக்க முடியாது. ஏன்? இறைவனுடைய திருவடி பெருமையை எவ்வளவுதான் சொல்ல புகுந்தாலும் இந்த மனம், வாக்கு என்று சொல்லக்கூடிய, மொழி என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றையும் கடந்து நிற்பவனாக இருப்பவன் சிவம். மன வாக்கு அதீதமாய் விளங்குவது சிவம் என்பது சித்தியர். மனம், வாக்கு, மொழி என்று சொல்லக்கூடிய இந்த மொழிக்கு மூன்றிற்கும் அப்பாற்பட்டு விளங்குவது இந்த சிவம். இதை திருச்சதகம் 76வது திருப்பாடலிலே மிக அற்புதமாக இதை காட்டுவார். நினைப்பதாக சிந்தை செல்ல எல்லை ஏய வாக்கினான். எவ்வளவுதான் அவனுடைய பெருமையை சொல்லி 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 சொல்லி, ஆஹா இறைவனுடைய பெருமையை இன்னைக்கு ஒரு அளவுக்கு சொல்லிட்டேன்பா அப்படின்னு திருப்தி அடைய முடியுதான்? மணிவாசக பெருமானாலேயே முடியலையாம். ஏன்? நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லை ஏய வாக்கினால். இந்த வாக்கு என்பது ஒரு அளவிற்கு மேல அந்த ஆனந்தத்தை சொல்லுவதற்கு அதுவே தடையா வந்து நிக்குது. இந்த வாக்கினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதாக சொன்னால், இது எவ்வளவு தூரம் சொன்னாலும் இது நிறைந்த நிலை இல்லை, வாசகம் மாண்ட நிலை என்பதாக அந்த நிலை. எவ்வளவு தூரம் இறைவனுடைய பெருமையை எடுத்து சொல்லுகின்ற நிலையிலே இருந்தாலும் இந்த சிந்தையிலே அவனுடைய பெருமையை எண்ணுகின்ற அந்த அனுபவத்தை வாக்கினாலே பதிவு செய்ய முடியவில்லை. திணைத்தனையும் ஆவதில்லை சொல்லலாவ கேட்பது. கொஞ்சமாவது சொல்ல முடியுதா அப்படின்னா, முழுமையான அந்த நிலையிலே, அந்த பேரின்ப நிலையிலே கொஞ்சம் ஒரு துளிதான் என்னால பகிர்ந்து கொள்ள முடிந்தது. அவர் சொன்ன அந்த ஒரு துளியாகிய திருவாசகத்துல நாம் உணர்ந்து கொண்ட பகுதி எவ்வளவுன்னு சொன்னா 0.5% கூட இருக்காது. திருவாசகத்தை மணிவாசக பெருமான் உணர்ந்த அந்த நிலையை முழுமையான அந்த திருவாசகத்திலே நாம் அவர் பெற்ற அந்த அனுபவத்தினுடைய ஒரு துளிதான் நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. முழுமையான திருவாசகத்தை உணர்கின்ற நிலை என்பதாக சொன்னால் திருவாசகமாகவே ஆதல் என்பதுதான் நிலை. திருவாசகத்தின் பேரு நான் வேறுன்னு எப்ப உட்கார்ந்துட்டு இருக்கணும் அதுவரையிலும் முழுமையான அனுபவம் என்பது இல்லை. ஏன்னா அவர் சொல்லி இருக்கின்ற அந்த அனுபவத்தில 1% கூட நாம அனுபவிக்கும். அப்படி எல்லை கடந்து இருக்கக்கூடிய சிவமாக இருக்கிறதே, இந்த சிவத்தை எவ்வாறு காண்பது என்பதாகிய மலைப்பு வந்துவிடும் இந்த ஆன்மாக்களுக்கு என்பதாக சொல்லி, ஊர் பேர் என்ற நிலையை கடந்து நிற்பவன் சிவம். சிவனுக்கு ஏதாவது ஒரு ஊர்னு வச்சு எல்லையிலே அடக்க முடியுமா சிவத்தை? இந்த ஊர்ல சிவம் என்பதாக சொன்னால் வெளி அந்த அடுத்த ஊர்ல சிவம் இல்லையா? கபாலீஸ்வரர் கோயிலிலே அவர் இருக்கின்ற பொழுதே, திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலிலே, அங்கேயும் சாயரட்ச பூஜையிலே அவர் இருந்து அருள் புரிந்து கொண்டிருப்பார். இங்க சாயரட்ச பூஜை இருக்கின்ற பொழுது என்னோட பிரசன்ஸ் இல்ல, அங்க பண்ணிட்டு நான் இங்க வரேன் சொல்ல முடியும். இறைவனுடைய அந்த பூரணத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த பூரண நிலை என்பது முழுமையான நிலை. அப்படி அந்த முழுமையான நிலையாக இருக்கக்கூடியது இது சிவம். அந்த சிவத்தினுடைய தன்மையை காட்டுகின்ற முகமாக பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், இப்படி இருக்கின்ற சிவமானது ஊரை ஊர் என்று சொல்லக்கூடிய இடத்தை கடந்தது, காலத்தை கடந்தது என்பதாக முந்தைய பாடல்ல சொன்னார். காலம் இடம் என்பதெல்லாம் தத்துவம், நாம தான் அதுக்குள்ள மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்கோம். நமக்குத்தான் காலம் உண்டு, நமக்குத்தான் இடம் என்பது உண்டு. நான் இங்கே உட்கார்ந்து இருந்தா வீட்டுல இருக்கிற வேலையை என்னால செய்ய முடியாது. என்னுடைய இடம் என்பது நான் எங்கே இருக்கின்றனோ அந்த இடத்திலே நான் என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்ய முடியும். இங்கே செய்து கொண்டு இருக்கின்ற பொழுதே வீட்டுல வேலை செய்ய முடியுமா? முடியாது. ஆக இடத்தை கட்டுப்படுத்தியவர்கள், இடத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் நாம், காலத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் நாம். இடம் காலம் எல்லாவற்றையும் கடந்து நிற்கக்கூடியது இறைவன் சிவம் என்ற அந்த பொருள். அந்த பொருளினுடைய நீ திருமுடியை பார்க்க வேண்டும், திருவடியை பார்க்க வேண்டும் என்கின்ற நிலை என்பதாக சொன்னால் அது பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், போதார் குணை முடியும் எல்லா பொருள் முடிவே. அப்படியா? அப்படின்னா எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல போல இருக்கு. இப்படி ஒரு பொருள் பாதாளம் கீழே போனாலும் கிடைக்காது, மேல போனாலும் கிடைக்காதுன்னு சொல்றீங்களே, இப்படிப்பட்ட இந்த சிவத்தினாலே நாங்கள் என்ன பயனடைய முடியும் என்பதாக மணிவாசக பெருமான் இப்படி கேட்போம் என்பதாக உணர்ந்து, எல்லாவற்றையும் கடந்த பொருளாக இருக்கக்கூடிய இந்த சிவம் நமக்காக இறங்கி வரும் என்பதை, இறங்கி வந்து அருள் புரிகின்ற அந்த தன்மையை காட்டும் முகமாக உயிர்பத்து 18வது பதிகத்திலே 4வது திருப்பாடலிலே இது எப்படி வரும்? கிழித்து கொண்டு வரும். இந்த கிழித்து வருகின்ற அந்த நிலை பழித்து என்பதாக ஒரு சொல்லை போட்டிருப்பார். வான் பழித்து அப்படின்ற ஒரு சொல், அந்த வான் பழித்தல் என்பதாக நிறை இறங்குதல் என்று பொருள். வான் பழித்து அப்படின்ற அந்த ஒரு சொல் அது எப்படி வருகின்றது என்பதாக சொன்னால், இது மேலே இருந்து வருகின்ற ஒரு பொருள் எவ்வளவு வேகமாக வரும் என்பதாக சொன்னா, ஒரு உதாரணம் சயின்டிபிக்கா சொல்றாரு. முதல் மாடியில இருந்து ஒரு சின்ன ஒரு கல் இவ்வளவுதான் சைஸ் எடுத்து கீழே நிற்கக்கூடிய ஒருத்தர் தலையில நீங்க போட்டீங்கன்னு சொன்னா லேசா அடிவுடும், தலையில லேசா அடிவுடும். அதையே ஒரு 20 மாடி 25 மாடிக்கு மேல போய் அதே கல்லுதான், சின்ன கல்லுதான், அந்த கல்லை எடுத்து மேலேந்து போட்டேன்னு வச்சுக்கீங்களேன், மண்டை ரெண்டா பொழுது. கல்லுல வேறுபாடு உண்டா? இல்லையே, ஒரே கல்லு தானே. ஏன் 1வது மாடியில இருந்து போட்டா கல்லு அது பாதிக்கல, 20 மாடி போனோடனே பாதிக்குது? மேல போக 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 ஆற்றல் அதிகமா. அப்படி ஆற்றல் அதிகமானது வருகின்ற பொழுது இந்த அருள் ஆற்றல் மிக மிக அழுத்தமான ஆற்றலாக அது இருக்கும் என்பதை காட்டுவதற்காகத்தான் அதை என்ன பண்ணார், போதார் புனை முடியும் எல்லா பொருள் சொர்க்கத்தையும் விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் நம்முடைய மணிவாசக பெருமான் நினைக்கிறார் பாருங்க. உயிர் 10:18 நான்காவது திருப்பாடல். எப்படிப்பட்ட சிவம் இது, இந்த சிவத்தினுடைய பெருமை என்ன, இந்த சிவத்தினுடைய இலக்கணம் என்னன்னு சொல்லி இவ்வளவு பெரிய நிலையில இருக்கக்கூடிய இந்த சிவம் எவ்வளவு இறங்கி இந்த ஆன்மாவிற்காக வந்து அருள் புரிந்ததுன்னு காட்டுகின்ற நிலைதான் மணிவாசக பெருமான். அப்ப இறங்கி வந்த அந்த சிவம் என்ன செய்தது அப்படின்னு சொன்னா, இறங்கி வந்து அந்த என்ன செஞ்சுதான், என்ன பதிகம் 44வது பதிகம். என்ன பதிகம் ஒவ்வொரு பாடலாக நாம உருவேற்ற வேண்டும். இப்படிப்பட்ட பதிகங்க ஒவ்வொரு பாடலும், மித்த பதிகெல்லாம் பாத்தீங்கன்னா 10 பாட்டு இருக்கும், நீங்க மனப்பாடம் பண்றது கொஞ்சம் கஷ்டம். என்ன பதிகம் கொஞ்சம் ஒரு 6 பாட்டோட நிறுத்திருக்கிறார், சில இடங்கள்ல 2 பாட்டு, சில இடங்கள்ல 3 பாட்டு எல்லாம் நிறுத்திருப்பார். அப்படி இந்த 6 திருப்பாடல்கள் தான் இதுல இருக்கு. அதனால ஓரளவிற்கு நம்ம இந்த என்ன பதிகத்தை கொஞ்சம் முழுமையாக உள்ளத்திலே ஏற்றிக்கொள்ள வேண்டும். அதுல 3வது திருப்பாடல் ஒரு அற்புதமான செய்தியை சொல்றார். என்ன செய்தது இந்த சிவம், மேலேந்து கீழே இறங்கி வந்துச்சு இல்லையா, எனக்கு என்ன செஞ்சது அப்படின்னு சொல்றார். என்ன செஞ்சாரா பாருங்க, எப்படி காட்டுறாரு பாருங்க. இது மாதிரி காட்ட முடியுமா யாராலும்? என்பே முருகனின் அருள் அளித்து உன் இணை மலர் அடி காட்டி பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். ஆனா எனக்கு இணை மலர் அடி காட்டி எவ்வளவு நிலையிலே இருந்து எவ்வளவு நிலைக்கு இறங்கி வருகின்றது சிவம் பாருங்க. அப்படி இறங்கி வந்து என்ன செஞ்சாரா, இன்பே அருளி, இன்பத்தை தவிர வேறு எதையும் அருளாதது. இறைவனிடத்துல இன்பத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இன்பமே வடிவானது சிவம், இன்பமே என்னுடைய அன்பே என்பதாக சொல்லுவார். இன்பே அருளி, இன்பே அருளி என்ன செய்தது, என்னை உருக்கி உயிர் உண்ணுகின்ற எம்மானே. மேலேருந்து கீழே வந்த சிவம் என்ன செய்தது, என்னுடைய உயிரை கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிட்டார். சிவம் சாப்பிட்டது எதை என்பதாக சொன்னால், என்னுடைய உயிரை முழுவதுமாக உண்டார். உயிரை உண்டு விட்டார்னு சொன்னா சிவம் பேரு, மணிவாசகம் பேரா. அதனாலதான் 34வது திருப்பதிகம் உயிர் உண்ணி 10 என்பதாக வைத்தார். உயிர் உண்ணி என்பது சிவம். சிவத்திற்கு பல நாமங்கள் உண்டு. அதுல ஒரு நாமம் மணிவாசக பெருமான் காட்டும் ஒரு நாமம் உயிர் உண்ணி. அவர் உயிரை உண்ணக்கூடியவர். அப்படி உயிரை முழுவதுமாக உண்ட நிலை என்பதாக சொல்லுவதுதான் அந்த உயிர் உண்ணி 10. 34வது திருப்பதிகம் எத்தனாவது பாட்டு, உங்க சாய்ஸ்.
ஒரு பக்கம் நிறுத்தி இந்த உலகத்தவர்களை எல்லாம் இன்னொரு பக்கம் நிறுத்துறார்.
அது நிறுத்துற போது மணிவாசகப் பெருமான் ஐன்ஸ்டீனை விட ஒரு படி மேலே இருந்து அருள் செய்யும் ஒரு இடங்க. என்ன பெருசா சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டான், என்ன பெரிய நிலையில நிக்கிறான் மணிவாசக பெருமான், முன்னாடி நிக்க முடியுமா யாராவது? மணிவாசக பெருமான நம்ம அந்த அளவுக்கு நம்ம மேல கொண்டு போகல. இல்லன்னா மணிவாசக பெருமானுடைய பொறுமையும் மணிவாசக பெருமானுடைய அறிவியல் தத்துவத்தையும் இன்னைக்கு நாம எங்கேயோ உலக அளவிலே மணிவாசக பெருமானை நிறுத்தி இருக்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பக்கம் மணிவாசக பெருமான் தன்னை நிறுத்தி கொள்ளுகின்றார், இன்னொரு பக்கம் சொல்றார், வான் பாவிய உலகத்தவர் தவமே செய்ய. வான் பாவியன்னு பாருங்க, ஆஹா, வெட்ட வெளியிலே திரிந்து கொண்டிருக்கின்ற உலவிக் கொண்டிருக்கின்ற உலகங்கள்னு காமிச்சார். எப்படி ஞாலம் என்கின்ற நிலையிலே தொங்குதல் என்பதற்கு ஞாலம் என்று பெயர். வள்ளுவபெருமான் சொல்லுவார் ஞாலம் என்பதாக. அதே போல மணிவாசக பெருமான் சொல்றார், நாம நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஏதோ நம்ம பூமி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். மணிவாசக பெருமான் அப்பவே ஒரு குறிப்பு கொடுக்கிறார், இந்த வெட்ட வழியில எத்தனையோ உலகங்கள் எத்தனையோ நிலையில எவ்வளவோ இருக்கிறது, அங்க இருக்கிறவர்களும் சிவத்தைத்தான் அவர்கள் வழிபாடு செய்கின்றார்கள், சிவத்தையே வணங்குகின்றார்கள். ஆகவே வான் பாவிய உலகத்தவர் என்பதாக காட்டி தன்னை ஒரு பக்கம் நிறுத்துறார். ஏதோ நம்ம பூமி மலை இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடியவர்கள்னு ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வரல. தென்னாடுடைய சிவன் என்று சொல்லக்கூடிய இந்த தென்னாடுடைய சிவத்தை ஒரு கட்டுக்கோப்பிற்குள்ளே வைக்காமல், உலக அளவு என்பதாக உலக அளவிலே வைக்காமல் மணிவாசக பெருமான் யூனிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய யூனிவர்ஸுக்கு கொண்டு போறார். பாருங்க, அண்டத்துல கொண்டு போய் நிறுத்துறாரு. இந்த அண்டத்துல எங்கெங்கேயோ எங்கேயோ ஒரு உலகத்துல எங்கேயோ ஒரு உயிரினம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அது சிவத்தையே வாழ்த்தி கொண்டிருக்கிறது, அது சிவத்தை வாழ்த்துதை நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறார். இங்க இருக்கிறவங்க வாழ்த்திட்டு இருக்கிறாங்க, நான் வாழ்த்தாம விட்டு விட்டேன் அப்படி சொல்லல. வான் பாவிய உலகத்தவர் தவமே செய்ய, அவமே ஊன் பாவிய உடலை சுமந்து அடவி மரம் ஆனேன். எது இப்ப எனக்கு என்ன நான் செஞ்சிருக்கிறேன்னு சொன்னா, இந்த உடலை வளர்ப்பதையே எனக்கு தொழிலாக செய்து, இந்த உடலை நன்றாக வளர்த்து கொழுக்க கொழுக்க இந்த உடலுக்கு எல்லாம் போட்டு போட்டு போட்டு, காலையில போட்டா மத்தியானம் கேக்குது, மத்தியானம் போட்டா அதோட நிக்குதா, திருப்பி சாயந்தரம் கேக்குது, சாயந்தரம் போட்டா அதோட நிக்குதா, இரவு. இப்படி போட்டு 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 இதுக்கு என்ன போடுறதுன்றதுலயே நேரத்தை செலவழிச்சு, இந்த உடலை வளர்த்து இந்த உடலை மெழுக்கு மேனியுமாக இதை பாதுகாக்க வேண்டும் என்பதிலேயே நிற்கின்ற நான் எப்படிப்பட்டவன்னா, ஒரு காட்டு மரம் போன்றவன், அடவி மரம். காட்டு மரம் எரிப்பதற்கு மட்டுமே பயன்படக்கூடியதே தவிர, இந்த காட்டு மரத்தினாலே வேறு எந்த பயனும் இல்லை. காட்டு மரம் அதற்கு அடவி மரம் என்பதாக சொன்ன, உள்ள கூட போக முடியாது, சில காட்டுக்கு உள்ளேயே நுழைய முடியாது. அப்படி பயனில்லாத மரமாக, ஆனா பாத்தீங்கன்னா நல்லா கொழுத்து வளர்ந்திருக்கும் அந்த மரம். அப்படி வளர்ந்த மரமாக இருக்கக்கூடிய அடவி மரமாக இருக்கக்கூடியவன் நான். வான் பாவிய உலகத்தவர் தவமே செய்ய, பூன் பாவிய உடலை சுமந்து அடவி மரம் ஆனேன். அதுக்கு இன்னொன்னு சொல்ற, தேன்பாய் மலர் கொன்றை மண்ணு திரு பெருந்துறை உறைவாய். ஒன்னு நான் அட்லீஸ்ட் செஞ்சிருக்கலாம், என்ன, இந்த கொன்றை என்று சொல்லக்கூடிய இந்த கொன்றை என்பது இறைவனுடைய பிரணவ வடிவாக இருக்கக்கூடிய அந்த பிரணவத்தை ஓங்காரத்தை ஐந்தெழுத்தை நினைவுபடுத்தும் ஒரு மலர் தான் கொன்றை. கொன்றை மலரை பார்த்தவுடனேயே திருவைந்தெழுத்து ஞாபகம். அப்படி திருவைந்தெழுத்தினை ஞாபகப்படுத்தும் அந்த கொன்றை மரமாக நிற்கக்கூடிய அந்த திருப்பெருந்துறை, அதிலிருந்து தேன் வருதா, தேன் பாய் மலர் கொன்றை மண்ணு திருப்பெருந்துறை உறைவாய். நானும் மரமாக இருந்தேன், இந்த மரமாக அடவி மரமாக இருக்கக்கூடிய நான் என்னுடைய சாதியிலேயே இருக்கக்கூடிய இந்த கொன்றை மரம் என்று சொல்லக்கூடிய கொன்றை மரம் என்ற ஒன்று இருந்தது திருப்பெருந்துறையில, அது ஐந்தெழுத்தினை நினைவுபடுத்தும் கொன்றை மலரை உடையதாக இருந்தது. மரமாக இருந்த நான் கொன்றை மரத்தை உணராமல் விட்டுவிட்டேன், ஆகையினாலே நான் அவமே செய்தேன். மரமா இருந்தாலும் இன்னொரு மரத்தை நான் புரிஞ்சிக்காம விட்டேன். அடவி மரம் ஆனேன், தேன்பாய் மலர் கொன்றை மண்ணு திரு பெருந்துறை உறைவாய். இத்தனையும் செய்யாத நான் யாருன்னாரு, நான் பாவியே. ஒரு நல்லதை கூட ஒன்றை கூட செய்யாமல் இன்னைக்கு கோயில்ல போய் வழிபாடு பண்ற பாதி பேர், முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா இறைவனை திட்டிட்டு வரவனாதான் இருக்கும். இத்தனையும் உனக்கு செஞ்சிருக்கிறனே, எனக்கு நீ ஏன் செய்யலன்னு கேப்போம். ஏன் எனக்கு அருள் புரியல இன்னும், எனக்கு இவ்வளவு நாளா நான் ஒரு நல்ல சொந்த வீடு வேணும் சொந்த வீடு வேணும்னு நான் கேட்டுட்டு உங்க கோயிலுக்கு வரனே, இன்னும் ஏன் நீ சொந்த வீட்டை கொடுக்கல, இன்னும் ஏன் எனக்கு அருளவில்லை நீ அப்படின்னு இறைவனிடத்துல கொஸ்டின் தான் நாம வைக்கிறோமே தவிர, நீ என்ன அதற்கான தகுதி உடையவனாக இருக்கின்றாயின்னு உன்னை நீ ஆராய்ந்தாயான்னு கேட்கிறார் மணிவாசக பெருமான். இன்னைக்கு நீ கோயிலுக்கு போய் பெருமான இடத்துல போய் அவரை நீ கம்ப்ளைண்ட் பண்றத விட்டுடு. என்ன சொல்றான், போயிடும் உடனேயே சிவபெருமான போய் நீ குற்றம் சொல்லுவதை விடு. ஏன்னா அவர் அருளுவதற்கென்றே இருக்கக்கூடியது சிவம். அவர் இடத்துல போய் நின்றுகிட்டு சொல்லக்கூடாதா, உனை நல்காய் எனலாமே, நல்காய் எனலாமே என்பதாக சொன்ன பொழுது அங்கே நீ எனக்கு கொடுக்க மாட்டாய், நீ எனக்கு அருளை புரிய மாட்டாய், நீ எனக்கு எதுவுமே செய்வது இல்லைன்னு நீ சொல்லிக்கொண்டு பெருமான் இடத்துல குற்றம் சொல்லிட்டு இருக்கிற, எனக்கு அருளே இன்னும் செய்யலையா, எனக்கு ஏன் இன்னும் அருள் செய்யவில்லை என்பதாக கேட்கின்ற அதே நிலையிலே என்னை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டேனா, உன் பாவியை இந்த உடலை வளர்ப்பதிலேயே இருக்கின்ற நான் பாவியே, உன்னை நல்காய் எனலாமே, நான் பாவியே உன்னை நல்காய் எனலாமே, நீ கொடுக்கலன்னு உன்னை நான் சொல்ல முடியுமா? தகுதி உடையதாக இருந்தால் அந்த பாத்திரம் நிறையும். ஆனா தகுதி உடையவர்களாக நம்மை ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். பாலாக இருந்தாலும் பாத்திரம் சுத்தமாக இருக்கும். சுத்தம் இல்லாத பாத்திரத்துல பாலை ஊற்றுற என்ன ஆகும், பால் கெட்டுப்போம். நான் பாவியன், நான் சுத்தமில்லாத பாத்திரமா இருந்துகிட்டு உனை நல்காய் பாலாக இருக்கக்கூடிய சிவமே நீ இதுல வந்து உட்காரு, நீ எனக்கு அருளை கொடுன்னு சொன்னா, பாத்திரத்தை சுத்தம் செய்து விட்டு பாலை பெறுவதை போல ஆன்மாவை சுத்தம் செய்து சிவத்தை பருக வேண்டும் என்பதை காட்டுவதுதான் பான்பாவிய உலகத்தவர் என்ற இந்த 34வது பதிகத்திலே இருக்கக்கூடிய 10வது திருப்பாடல். இப்படி மணிவாசக பெருமான் இறைவனை தோழா போற்றி துணைவா போற்றி என்பதாக அமைத்து இறைவனை தோழன் என்ற நிலையிலே காட்டும் ஒரு இடம் இந்த 10வது திருப்பாடல். அப்படி தோழன் என்ற நிலையிலே இறைவன் நிற்கின்ற அந்த தன்மையை மணிவாசக பெருமான் இந்த திருப்பாடலிலே காட்டுகின்றார். ஆக இந்த திருப்பாடல் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டர் உளன் என்பதாக காட்டி, ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசு என்ற 5 கேள்விகள் கேட்டதற்கான ஒரு நிலை, ஐந்தெழுத்து என்ற ஐந்தெழுத்தினுடைய புனை பிடித்தால் 5 அதுவே சிவமாக விளங்குகின்றது என்ற குறிப்பினை காட்டும் ஒரு முகமாக, சிவத்தினை எப்படி வேண்டுமானாலும் பாடலாம், சிவத்திற்கு எந்த ஊரானாலும் ஊர்தான், இதுதான் ஊர் என்பதாக நிற்கின்ற நிலையல்ல, எந்த பெயரை கொண்டு அவனை அழைத்தாலும் அந்த பெயரை ஏற்றுக்கொள்வது சிவம், பித்தனென்றோர் வேறுபடைத்தோர்க்கு எவ்வையர் ஒவ்வாதோ என்பதாக சொல்லுவார் வள்ளல் பெருமான். அப்படி சமன் சாக்கியன் புத்தன் என்பேன் அப்படி அவர் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பேராக சொல்லி, பித்தன் என்றோர் வேறுபடைத்தோர்க்கு எப்பெயர் ஒவ்வாதோ என்பதாகிய நிலையிலே எல்லா பேரும் அவனுடைய பெயர்தான் என்பதாக அமைத்துக் கொண்டு திருத்தெள்ளேனம் 11வது திருப்பாடல் முதல் அந்த பாடலோடு நாம் இந்த திருப்பாடலினுடைய ஒரு சாரமாக அமைந்ததை நாம் கண்டு நாளைய தினம் 11வது திருப்பாடலை சிந்திப்போம் என்பதாக சொல்லி, திருத்தெள்ளேனம் 11:1 எல்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தொள்ளேனம் கொட்டாமோ என்பதாகிய அந்த கருத்தினை அமைத்து 10வது திருப்பாடலை மீண்டும் நாம் பாடி வகுப்பினை நிறைவு செய்வோம்.